சுஷம் இந்த கர்த்தர் நம்ம தேவனாய கர்த்தர் சிலுவையில் சொன்ன இரண்டாவது வார்த்தை, அதை பற்றி லூக்கா 23:39 43 நாம் பார்க்கிறோம். அன்றியும் சிலுவையில் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம இப்போ ஜான் ஃபர்கிவ்னஸ் பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, நம்ம ஒருத்தட்ட போய் கேட்டாதான் நமக்கு ஃபர்கிவ்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அந்த ஃபர்கிவர் எப்படின்னா, இஸ் ஃபர்கிவ்ட் ஆல்ரெடி. அதான் இங்கே ஆக்சுவலாக நடந்துச்சு. ஏன்னா ரெண்டாவது தான் ரிப்பன்டன்ஸ் வருது, அந்த கல்லனுடைய ரெண்டாவது கல்லனுடைய ரிப்பன்டன்ஸ் வருது. ஸோ எதுக்கு நான் இதை இப்போ தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஃபர்கிவ்னஸ் உடைய வேல்யூ எப்படின்னா, இட்ஸ் அ கிஃப்ட். தேவன் கொடுத்த கிஃப்ட் சில் கல்வாரி சிலுவையில் எல்லாருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அதை அக்செப்ட் பண்ணல. ஆனால் அதில் வந்து நான் சொன்னாங்க நிறைய பேர், எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் மனம் திரும்பினவங்க எத்தனை பேர்னு எனக்கு தெரில அதுக்கு பிறகு. ஆனால் அவர் ஆல்ரெடி இ ஃபர்கிவ், இது சொன்ன மாதிரி அவர் ஃபர்கிவ், இட்ஸ் அ கிஃப்ட். அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து ஒரு கிஃப்ட். அது உண்மையாக நம்ம ஃபர்கிவ்னஸ் அந்த கிஃப்டை நம்ம அவ்வளோ தூரத்துக்கு நம்ம திங்க் பண்ணாதான் நம்ம ரெப்பன்டன்ஸ் வந்து உண்மையாக இருக்கும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இருக்கிறார். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இது ஒரு சில காரியங்கள் ரொம்ப நம்ம மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்கலாம். நான் அதை தான் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி அப்படின்னு. நம்ம ஃபர்கிவ்னஸ் எல்லாருக்கும் கொடுத்தாரு, ஏன் எல்லாரும் எடுத்துக்கொள்ள? ஸோ என்னன்னா, ஹி ஆல்ரெடி ஃபர்கேவ், இட்ஸ் அ கிஃப்ட், பட் சம் ஆஃப் தம் அக்செப்டட் இட், சம் ஆஃப் தம் நாட். வை? அது ஒரு மிஸ்ட்ரி. அந்த இதை அது ஒரு இது இருக்கட்டும். நான் இப்போ மெயினாக அந்த ஃபர்கிவ்னஸோட ரிப்பன்டன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த இதை நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல உட்காந்து அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு கல்லனும் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவங்க தான். அவர் யூதயாவிலையும் சமாரியா எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்திருக்கிறார். அவரை பற்றி புகழ் பிரசித்தி பெற்றுட்டுன்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ அவங்களுக்கு தெரியும், இவர் பண்ண அற்புதங்கள் தெரியும், எல்லாம் தெரியும். அதனால தான் ரெண்டுடைய ரெஸ்பான்ஸும் கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சுன்னா, எங்களை ரட்சிக்கிறதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எப்படின்னா, முதல் கல்ல வந்து ஜஸ்ட் சேவ் மீ. நம்ம ஒரு சஃபரிங்ல உள்ள இருக்கும்போது ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒருத்தங்க சஃபரிங், அதாவது ரொம்ப துயரத்தில் இருக்கும்போது, கடவுளே நீ எவ்வளோ பெரிய மகிமை பொருந்தியவர், உங்களுடைய வல்லமை எப்படி, ஏன் நான் இப்படி இருக்கேன், எனக்கு நீங்க விடுதலை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். அதே தான் அந்த ஃபர்ஸ்ட் உடைய கல்யாணம் இதுவும். சேமி, நீங்க ஒரு பெரிய அற்புதர் எல்லாம் பண்றீங்கன்னு தெரியும், அதனால எங்களை விடுவித்து உங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டோட அவன் இது இருந்துச்சு. ஆனா செகண்ட் தீஃப் என்ன, அவன் வந்து உண்மையாக அந்த ஃபர்கிவ்னஸ், அந்த ஃபர்ஸ்ட் உடைய ஜீசஸ பாக்குறான். அவர் அந்த நேரத்திலயே அவர் ஒரு ஃபர்கிவ்னஸ் கொடுக்கற அந்த கிஃப்டை வந்து ஹி ரியலைஸ்ட் இட் அண்ட் ஹி அக்செப்டட் த கிஃப்ட். அந்த கிஃப்டுடைய ரெஸ்பான்ஸ் தான் அவன் வந்து என்ன சொல்றான்னா, நீங்க அதுல 39-43 வரைக்கும் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, He makes a five, we can observe five. நம்மளும் அதே மாதிரி தான் நம்மளுடைய துயரத்திலையும் நம்மளுடைய சஃபரிங்லையும் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கணும். எப்படின்னா, ஹி ஃபியர்ட் காட். என்ன மற்றவனை அவன் நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டு இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நம்ம எல்லாரும் சின்னஸ், நமக்கு ஒரு துயரம் ஒரு ஆக்கினைன்னு வரும்போது, வி ஹாவ் டு ரியலைஸ் வி டிசர்வ்ட் இட் அப்படின்னு நம்ம டிசர்வ் பண்றத நம்ம அக்செப்ட் பண்ணாதான் நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். இல்லாட்டினா அந்த பயம் இருக்காது. ஸோ அவன் கேட்கறான், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு கேட்கறான். ரெண்டாவது, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஐ அக்செப்ட் இட், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கண்டித்துக் கொண்டான். ரெண்டாவது அவன் என்ன பண்ணான்னா, நம்ம தப்பு பண்றதுக்காக தண்டனை இருக்கு, நமக்கு ஒரு சோதனை இருக்கு, நம்மளுடைய சுய இச்சையினால நம்ம அகப்பட்டு பல சோதனைகள் இருக்குங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தவறாதான் விடுதலை கேட்போம், மொத கல்வன் கேட்ட மாதிரி. அது மாதிரி ரெண்டாவது என்னன்னா, மூணாவது என்ன அவர் சொல்றான்னா, அவர் தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று சொல்லி அவருடைய ரைச்சியஸ்னஸ் அங்க கிளைம் பண்றான். சோ நம்ம எல்லாம் தவறா உள்ளவங்க, அவர் தவறு இல்லாதவர். அவர் ரைச்சியஸ் அவருடைய ரைச்சியஸ் அவர் அக்னாலேஜ் பண்றது. மூணாவது, நாலாவது என்னன்னா, இஸ் கோஸ் ஸ்டெப் ஃபர்தர். அவரை வந்து ஒரு ராஜாவாகவோ, அவர் பெரிய மன்னிப்பு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் கிவராகவும் பாக்குறான். எப்படின்னா, இயேசுவை நோக்கி, அவரே ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். அதுவும் சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, அவருடைய ராஜ்யத்தை அக்னாலேஜ் பண்றான், அவருடைய மகிமையை அக்னாலேஜ் பண்றான், அவருடைய வெரி மிசரபிள் ஸ்டேட்ல. சோ இந்த மாதிரி ஒரு 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 ரெஸ்பான்ஸ் துயரத்துல நமக்கு இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது அப்பந்தான் நம்ம வந்து அந்த கிஃப்டை நம்ம உண்மையாவே பெற்றுக் கொண்டிருக்கிறோமா, தேவன்ட இருந்து கிஃப்டை நம்ம ரியலாவே பெற்றுக்கோமா அப்படிங்கிறது, அந்த ஃபர்கீவ்னஸ் உடைய கிஃப்டை நம்ம பெற்றுக்கோமாங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய இது வந்து இந்த நம்மளுடைய ரெஸ்பான்ஸ்ல இருக்கு. இது இல்லாம அதான் நம்ம பார்த்தோங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நமக்கு டூ ஃபோல் ப்ராப்ளம், அதாவது இதை வந்து சில வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கலாம். நம்ம ஹியூமனுக்குள்ள ஒரு டூ ஃபோல் ப்ராப்ளம் எப்படின்னா, நம்ம வந்து நம்மளை ஒரு எப்படி பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து நம்மளுடைய மிசரபிள் ஸ்டேட்டை வந்து நம்ம லோவா எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது நம்மளுடைய பரிசுத்தத்தை வந்து நம்ம வந்து எப்படின்னா, நம்ம பெட்டர் அப்படிங்கிற கம்பாரிசன் ஸ்கேல் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கூட இருக்கிறவங்களை வச்சுதான் நம்ம எஸ்டிமேட் பண்றோம். அதே மாதிரி நம்ம வந்து என்னன்னா, அதாவது இந்த நம்மளுடைய நல்ல இதை அடையிறது வந்து நம்மளுடைய குட்னஸ் இது அப்படிங்கிற ஒரு இது நம்ம ஹியூமனுடைய டெண்டன்சி. அதனாலதான் நம்ம எல்லா ரிலிஜியன்லயும் பாத்தீங்கன்னா, எந்த ரிலிஜியன்ல நல்லது பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. ஆனா இதுல என்னன்னா, நம்ம மிசரபிள் ஸ்டேட் அந்த ஃபர்கீவ்னஸ் நம்ம ஃபுல்லும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு வந்து நம்மளுடைய மிசரபிள் ஸ்டேட்டை நம்ம எப்பவுமே ரியலைஸ் பண்ணும். அதான் என்ன ரோமன்ஸ் 3:9 பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ரோமன்ஸ் 3:9 யாராவது ஒருத்தங்க எடுத்தீங்கன்னா படிக்கலாம். ரோமர் 3:9 பவுல் வந்து சொல்ற ஸ்டேட்மெண்ட், நானே வாசிக்கிறேன். அதாவது அவரு என்ன சொல்றாருன்னா, இங்க இதுக்கு முன்னால அவரு வந்து சிலவரோட கான்ஃபரன்ட் பண்றாரு, இவங்க எல்லாம் சரியான ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இங்க வேற 9, ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவு வேணும் விசேஷித்தவர்கள் அல்ல, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்னமே திருஷ்டாந்தப்படுத்தினோம். அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை. உணர்வுள்ள அதை அப்படி எல்லாம் இதை சொல்றத சொல்றாரு. என்ன அவர் சொல்றாருன்னா, இந்த எப்படி இப்படி அப்படின்னா, இந்த ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு இங்க ஜீசஸ் உடைய ஹோலினஸ் இருக்கு, இங்க ஹிட்லர் இருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு இதை ஒரு இமேஜினரியா வச்சுட்டு நம்ம வந்து இப்ப மேபி பவுலே கூப்பிட்டு நீங்க எங்க இருக்கீங்க, இங்க இருக்கீங்களா, இங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, நான் நினைக்கிறேன் அவர் இந்த இடத்துலன்னு சொல்லுவார், ஜீசஸ் இங்க இருந்தனா. என்னன்னா, இந்த கிறிஸ்டியன் லைஃப் வந்து பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நம்மளுடைய ரிப்பன்டன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ பிகினிங் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் ஜேர்னி. நம்ம வந்து இந்த ரிப்பன்டன்ஸ் உடைய இது என்னன்னா, நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாகறோம். அதுக்காக நான் வந்து நாளைக்கு செஞ்ச பாவத்தை இன்னைக்கு செஞ்ச அந்த இதுல சொல்ல, நம்ம என்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருந்தாலுமே நம்மளுடைய நிலைமை நம்ம என்ன, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு பிலிப்பியர் என்ன பேதுரு சொல்றா, பவுல் சொல்றாருன்னா, நீங்க விசுவாசம் இல்லாம எதை செய்தாலும் அது பாவம்ன்றாரு. அதாவது நான் இந்த இது ஹோலினஸ் ஸ்கேலுக்கு சொல்றேன், நம்ம நாளைக்கு நம்ம ஒரு விசுவாசம் இல்லாம ஒரு காரியம் செஞ்சாலும் அது பாவம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹோலினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும். சும்மா நம்ம வெளியே இல்ல அவங்க எப்படி இருக்காங்க அந்த நல்லா பண்றோம் அப்படிங்கறது இல்ல, நம்ம விசுவாசம் இல்லாம எதை செய்தாலும் பாவம் என்று பவுல் சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவம், நம்ம பாவத்துல இருக்கிறவங்க நம்ம அனுதினமும் பரிசுத்தப்படணும் அப்படிங்கறது வந்து தேவனுடைய நமக்கு மேல உள்ள வாஞ்ச. அதனாலதான் நான் இதை எதுக்கு இதை சொல்றேன்னா, சில சமயம் இந்த ஹியூமன் லாஜிக்ல நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு குவஸ்டின் கேட்கலாம். இருந்தாலும் இருக்கட்டும் அது ஒருபுறம். அது மாதிரி அடுத்தது ரோமர் எழுதின 12:3 என்ன சொல்றாருன்னா, பவுல், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினை நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா என்ன வேண்டும். அதனால என்னன்னா, நம்ம என்ன நம்ம டெய்லி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம விசுவாசத்துல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை ஆராய்ந்து பார்த்தோம்னா, நம்ம நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாருங்க, பாவிகளிலே பிரதான பாவின்னு சொல்றது வந்து சும்மா அவருடைய ஹம்பிள் பண்றதுக்காக அவர் கடைசி சொல்ற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அவர் இன்னும் பரிசுத்தம் ஆகிறதுல எவ்வளவு இருக்கு, அதான் அவர் அவர்கிட்ட பிலிப்பியர்ல சொல்லும்போது சொல்றாரு, நான் முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன், பின்னானவைகளையோ மறந்து அப்படின்னு எதுக்கு சொல்றாருன்னா, இன்னும் நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று சொல்வதில்லை, அதை நோக்கி நான் ஓடுகிறேன் அப்படிங்கிறது என்னன்னா, அனுதினமும் பரிசுத்த வாழ்வுல அவர் போறது. இது இதுதான் பவுலுடைய ஒரு வாழ்க்கையா இருந்தது. அதே எதுக்கு நான் இந்த இதை சொல்ல வரேன்னா, நம்ம என்னைக்குமே நம்மளுடைய ரைச்சியஸ்னஸ் வந்து நம்ம வந்து ஹோல்ட் ஆகி அதில் நின்றக்கூடாது. ஏன்னா நம்ம டெய்லி வி ஹாவ் டு கெட் ரிப்பன்டன்ஸ் டு கோ அண்ட் டு பி ஹோலி வித் காட் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கல்லன்ல வந்து ஒருத்தன் அக்செப்ட் பண்ணா ஒருத்தன் ஏன் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, அது எனக்கு வந்து அது புரியாததுதான். ஏன்னா ஹியூமன் வில்ல அவன் வந்து இருக்கிறனால மேபி ஹி டிட்ன்ட் அக்செப்ட் கிஃப்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். அப்போ அதுக்கு ஒரு வசனம் எப்படி எனக்கு நான் அதை திங்க் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, யோவான்ல இருந்து 1:12-13 இருக்கு. என்ன சொல்றாருன்னா, மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா என்ன அப்படின்னு, மறுபிறப்பு, அந்த மறுபிறப்பு இல்லாட்டினா ஆவியில நம்ம பிறக்கட்டினா இந்த மாதிரி ஒரு ஃபர்கிவ்னஸ் கிஃப்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு நம்ம வந்து பண்ணாதான், ஏதோ பண்ணாதான் நம்ம பண்ண முடியும் நினைக்கும். அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ளாட்டினா நம்ம வந்து இந்த உண்மையான ரிப்பன்டன்ஸை கடைசி வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது தான் அந்த நம்ம தேவன் நமக்காக, நம்ம பாவிகளா இருக்கும்போது நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக மன்னிப்பு கொடுத்தவரை அந்த கிருபையை பார்க்கும்போது தான் நம்ம உண்மையான அந்த பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியில பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துக்காக அதாவது நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல வந்து ரொம்ப ஹை ரிகார்ட் ஃபார் த லைஃப் தென் பாரடைஸ் அந்த ரெண்டாவது கல்லானுக்கு இருந்தது. நம்ம உலகத்துக்காக நிறைய பண்ணுவோம், நிறைய வேண்டுதல் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை என்னன்னா இந்த முதல் கல்வனை மாதிரி கூட ஆயிடலாம். அதுக்குதான் 1 Corinthians 3:11 இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடித்திருக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுந்திருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டியிருப்பானாக. அதான் மத்தேயு 16:26 சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கறது என்னன்னா, இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு விட்டு நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்முடைய நாட்டங்கள் இல்லாட்டினாலும் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் ஒரு சஃபரிங்ல இல்ல தேவனிடத்துல அண்டி போறதுல நம்ம எவ்வளவு தூரத்துக்கு முதல் கல்வனோட பண்றது மாதிரி இருக்காது, ஆனாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த காரியங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது எனக்கு படுத்தது. அதனால தேவன் கொடுத்த ரெப்பன்டன்ஸ், நமக்கு அந்த ரெப்பன்டன்ஸ் உடைய இது வர்றதுக்கு வேணா அவருடைய அந்த கிஃப்டை நம்ம வாங்கிக்கிறதுக்குள்ள அந்த மனப்பக்குவம் வேணும். அவர் நம்ம ஆல்ரெடி ஃபர்கிவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த இது வேணும். அப்படி அடுத்ததாக கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இது என்னோடு பரதேசியிலே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இன்று என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய். பரதேசி அப்படிங்கும் போது நமக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து ஆபிரஹாமின் மடி, எல்லாரும் இறந்து போனவங்க அங்க போய் தேற்றப்பட்டாங்க. அது எங்க இருந்துச்சு அப்படின்னு நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, லாசரஸ் ஆபிரஹாமின் மடியில தேற்றப்படுகிறான். இன்னொன்னு வந்து இந்த பணக்காரன் வந்து இன்னொரு இடத்துல இருக்கான். ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. அவங்க நடுவுல ஒரு பிரிவு இருக்கு. இங்க இருந்து அங்க போக முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாது. அப்படிதான் பைபிள்ல அத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாடுல எல்லா இடத்துலயும் சொன்னாங்கன்னா, ஆபிரஹாம் யாக்கோபு எல்லாரும் பாதாளத்துக்கு இறங்கினார்கள் அப்படின்னு தான் இருக்கு. சோ அங்க போய் அவங்க கம்ஃபர்ட் பண்ணப்படுறாங்க, இன்னொருத்தவங்க கம்ஃபர்ட் பண்ணப்படல, அந்த மாதிரி ஒரு ரெண்டு இடம். ஆனா தேவன் இறந்த அன்னைக்கு இன்னும் இந்த வெள்ளிக்கிழமை கல்லறைகள் திறக்கப்பட்டனன்னு நம்ம பாக்குறோம் பார்க்கும்போது பாக்குறோம். அதே மாதிரி யார் சொல்றாருன்னா, பவுல் சொல்ற, நான் 14 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனிதனை அறிவேன், அவன் மாவியில போனானா மனித மாமசத்துல போனானு அறியேன், நான் தேவனே அறிவார், அவன் 3 வானத்துக்கு வரைக்கும் கொண்டு போனான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். சோ இப்போ நம்மளுடைய இப்போ ஒருத்தங்க இறந்தாங்க அல்ல இப்போ புதிய ஏற்பாடுல ஒருத்தங்க இறந்தாங்கன்னா எப்படி ஆபிரகாம் அடிக்கு போறாங்களா இல்ல ஒரு வேற இடத்துக்கு போறாங்களா அப்படிங்கறத மாதிரியும் ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்கு ஒரு வசனம் எப்படி இருக்குன்னா 2 கொரிந்தியர் 5:8 பவுல் இப்படி சொல்கிறார், நாம் தைரியமாவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோக கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதே மாதிரி ஸ்டீஃபனும் என்ன ஆகும்னா கல்லெறிந்து கொள்ளும் போது நான் இப்போது உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், நம்மளுடைய சோல் பி வித் ஜீசஸ் அதே அந்த இது. ஆனா அது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட், இட்ஸ் நாட் த ஃபைனல் ஸ்டேட். அந்த இன்டர்மீடியட் ஸ்டேட் என்னன்னா தேவனோடு நம்மளுடைய ஆன்மா போய் இருக்கும் இருக்கிறது. இப்போ என்னன்னா நம்ம இப்போ அந்த பாரடைஸ்க்கு இருப்பேன்னு சொன்ன இந்த கல்வனுடைய இதை நம்ம பார்த்தோம்னா இப்போ வெளிப்படுத்தின 20வது அதிகாரத்தில் புஸ்தகங்களை கொடுத்து பார்த்துருப்போம். ஒரு புஸ்தக அதாவது பழைய புஸ்தகங்கள் கிரியை எழுதின புஸ்தகங்கள் நிறைய இருக்கும், ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கும். அந்த ஜீவ புஸ்தகமும் அந்த கிரியை எழுதி வைத்திருக்க புஸ்தகமும் கடைசி நாளில் ஒயிட் த்ரோன் ஜட்மெண்ட்ல ஓபன் ஆகும். அது எப்போன்னா இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை வந்து நம்ம வந்து அவருடைய பிலீவர்ஸும் சரி எல்லாரும் சரி இந்த நம்ம குளோரிஃபைட் பாடியும் போய் இன்னொருத்தவங்க இன்னொரு இதுலயும் எல்லாரும் உயிர்த்தெழுந்து எல்லாரும் உபயோகிக்கப்பட்டு முன்னால் இருக்கும்போது அந்த புஸ்தகங்கள் திறக்கப்படும். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதினவங்க பேர் மட்டும் இட்டர்னல் நியூ ஜெருசலம் அது நியூ எர்த் நியூ ஹெவனுக்கு போவாங்க, பி ஆல்வேஸ் வித் காட் இன் அ குளோரிஃபைட் பாடி. அப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி இதை சிந்திக்கும் போது இப்போ அதே இந்த கல்வன் இப்போ வந்து பாரடைஸ்ல இருக்கான், அவர் வரும்பொழுது அவன் வந்து குளோரிஃபை பாடியை பெற்று ஒயிட் த்ரோன் ஜட்மெண்ட்ல இருக்கும் பொழுது என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா அவர் ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப எனக்கு இதா இருந்துச்சு. ஏன்னா புஸ்தகங்கள் வந்து பல கிரியைகள் எழுதின புஸ்தகங்கள், அது எல்லாரை குறித்து இருக்கும், நம்மளை குறித்து இருக்கும், அன்பிலிவர்ஸை குறித்து இருக்கும், அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நான் பலனை கொடுப்பேன் அப்படிங்கிறது அதுல இருக்கும். ஆனா என்னன்னா இப்போ நீங்க யோகுல இருக்கு சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அளிப்பேன் அப்படின்னு இருக்கும். சன்மார்க்கன்னா நல்லவன், துன்மார்க்கன்னா கெட்டவன். இப்போ வந்து புஸ்தகங்கள் உள்ள கிரியெல்லாம் இருக்கும், ஆனா ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படுவதற்கு முன்னாலே எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகமும் ஓபன் பண்ணப்படும். அப்போ அதுல பேர் இல்லாதவங்க இதுல மட்டும் இருந்து அதுல இல்லாட்டினா கஷ்டம். அதான் அந்த வெளிப்படுத்தல இருந்து நான் தெரிஞ்சு கொண்டது. சோ இந்த இது அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் எனக்கு வந்து என்ன இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி இயேசு கிறிஸ்துவோட நான் உலகம் உண்டாவதற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும் மாதிரி இந்த ஜீவ புஸ்தகத்திலையும் அவரு நமக்காக நம்ம எல்லாருக்காகவும் பேரை எழுதி வச்சு நம்மளுடைய நமக்கு ஃப்ரீ ஆஃப் ஃபர்கிவ்னஸ் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த ஃபர்கிவ்னஸ் நம்ம அக்செப்ட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எப்படின்னா நிறைய ஃபர்கிவ்னஸ் கேட்கறத நான் சொல்ல வரல, அந்த ஃபர்கிவ்னஸ் ரியல் ஃபர்கிவ்னஸ் எப்படி நம்ம ருசிச்சு பார்க்கறாதான் நம்மளுடைய வாழ்க்கை உண்மையான ரிப்பென்டன்ஸுக்கும் தேவனுடைய வழிநடத்துக்கும் நமக்கு உறுதுணையா இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்தார். அதனால என்னன்னா பவுல் சொல்ற நிறைய காரியங்கள் ரொம்ப கருத்துள்ளதா இருந்துச்சு. யாரையும் நியாயம் தீர்க்காதங்க, உன்னே நீ மிஞ்சினதப்படி உனக்கு மேல நீ எதையும் இது பண்ணாத அப்படின்லாம் சொல்லும் போது நிறைய காரியங்கள் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் கீழா இருக்கும், நமக்கு தேவனுடைய அன்பு அந்த கிருபையினால நம்ம இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை உங்களிடத்துல ஷேர் பண்ற கொடுத்த கிருபைக்காக நன்றி.